சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா?
உம்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க் எழுதிய நச்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28-34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசெயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்கு உரியவர்களை, 2 வார இடைவேளைக்கு பிறகு கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலில் மீண்டுமாக நாம் 1ஆம் தேதியிலிருந்து திருப்பலியை வழங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வருட காலமாக நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலியை கொடுத்து கொண்டிருந்தோம். மே மாதம் தொடக்கத்தில் நானும் அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொழுது கூட தொடர்ந்து திருப்பலியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆவல் எங்களுக்கு இருந்தது. மற்ற அருட்தந்தையர்களை வரவைத்து நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். எங்களோடு மிக முக்கியமாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரரும் மீண்டுமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டதனால் இங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு 2 வார காலம் இந்த திருப்பலியை நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். மீண்டுமாக ஆண்டவருடைய அருளாலும் ஆசீராலும் தொடங்கியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, நீங்கள் இந்த திருப்பலியை பார்த்து ஒவ்வொரு நாளும் பயனடைகிறீர்கள், இன்னும் பல பேர் இதை பார்த்து பயனடைய வேண்டும். ஆகவே இதை தயவு செய்து மற்றவர்களுக்கும் பகிர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2 வார கால இடைவேளையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது பலர் எங்களுக்கு உங்களுடைய குறும் செய்திகளை அனுப்பினீர்கள். ஃபாதர் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்னும் அதிகமாக ஒரு சில பேர் பூசைக்காக எங்களை தொடர்பு கொண்டு மெசேஜ் பண்ணாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களை அணுகிய போது நான் சொன்னேன், நாங்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய வீட்டில் கொரோனாவால் தன்னுடைய உறவுகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்து, அதை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்க கொண்டிருக்கிறீர்கள், ஜெபித்துக் கொண்டீர்கள். அதனால் இன்று நாங்கள் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் அக்கறையையும் காட்டுகிறது. இதுதான் பிறர் அன்பு. பார்த்துக்கோங்க, இதுதான் சமூகத்தில் இருக்கணும். எல்லார்ட்டையும் இந்த பிறர் அன்பு இருக்கும் பொழுது, இந்த உண்மையான அன்பு அக்கறை இருக்கும் பொழுது, ஆண்டவர் விரும்புகிற இறையாட்சி கண்டிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கும். ஆனால் நிதர்சன உண்மை என்னவென்று சொன்னால், இன்றைய சமூகத்தில் இந்த பிறர் அன்பு எல்லோரிடமுமே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அது இல்லை என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இன்று மனிதநேயம், பிறர் அன்பு, இதை விட இன்று சுயநலம் என்பது அதிகமாகவே உயர்ந்திருக்கிறது நம்முடைய சமூகத்தில். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது. உண்மையிலேயே மனசு வேதனையாக இருந்துச்சு. ஒரு அம்மா, வயதான பாட்டி, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய மகள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கும் கொரோனா ஒட்டிரும். அது உண்மைதான். கொரோனா வந்து ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு கண்டிப்பாக அவர் அது பரவும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த அம்மா ஒரு அறையில் இருக்க வச்சு அவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுத்துருக்கலாம், சரியாகிற வரைக்கும் அவங்களை பார்த்துருக்கலாம், இல்லாட்டி அவங்களே போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்கலாம். ஆனால் அந்த மகளும் மருமகனும் அவர்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டுகிறார்கள். அந்த அம்மாவுக்கு எங்கே போகணும்னு தெரியல. அந்த வீட்டினுடைய வாசல் படியிலேயே அவங்க படுத்துடுறாங்க. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதை வீடியோ எடுத்து மாநகராட்சிக்கு சொல்லி அவங்க வந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சுயநலமான வாழ்வை காட்டுகிறது பாருங்களேன். தன்னுடைய சொந்த அம்மாவை கூட பார்த்துக்க முடியாத இந்த உறவுகள் அப்படிங்கிற இன்றைக்கி சுயநலம் அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா துறைகளிலும் இருக்குது, எல்லா நிலைகள்லையும் இருப்பதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்மை ஆட்சி செய்கிற நாட்டு தலைவர்கள் பதவியில் இருக்கிற வரைக்கும் நம்மால் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கணும். மக்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நாம் உண்ணுகிற உணவில் கலப்படம், அதை தயாரிக்கக்கூடிய முதலாளிகள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, மக்கள் இதனால் அவதிப்படுவாங்க, அவங்களுக்கு நோய் வரும், குழந்தைகள் அவதிப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நாம் இதிலிருந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும். இப்படியாக எல்லா நிலைகளிலும் இன்று சுயநலம் ஓங்கி இருப்பதை, உயர்ந்திருப்பதை பார்க்குறோம். மனிதநேயமும் பிற அன்பும் இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நச்செய்தியில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு மறைநூல் அறிஞர் கேட்கிறார், எது முதன்மையான கட்டளை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன்னுடைய கடவுளை நீ முழு உள்ளத்தோடும் இதயத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த பிறர் அன்பை இன்று மையப்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் இந்த இயேசு கிறிஸ்து முதன்மையான கட்டளை, கடவுளை அன்பு செய்வது, பிறர் அன்பு கொண்டிருப்பது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க முன்பாக எந்த சூழ்நிலையில், எந்த பின்புலத்தில் இயேசுவிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வு நடக்கிற அந்த சூழ்நிலை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாசங்களுக்கு முன்பாக முத பரிசேயர் வந்து கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து நேரடியாக கேட்க மாட்டாங்க, ஏரோதியர் வழியாக அவரை சோதிக்கும் நோக்கோடு அங்கே நல்ல தெளிவாக அங்கே விளக்கப்பட்டிருக்கிறோம். எந்த காரணத்திற்காக இயேசுவிடம் கேள்வி கேட்கப்பட்டது, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கமல்ல, மாறாக இயேசுவை சோதிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் ஏதாவது சிக்கலில் மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. முத பரிசேயர்கள் ஏரோதியர் வழியாக கேள்வி கேட்கிறாங்க, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு போதகருக்கெல்லாம் போதகர், அவர் மிக அற்புதமாக அங்கே ஒரு பதிலை கொடுத்து அவர்களை வாயடைக்க செய்வதாக பார்க்கிறோம். அடுத்து சதுசேயர் வராங்க. சதுசேயர் வந்து அவங்க உயிர்ப்பின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள், ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு பெண் வந்து திருமணம் செய்து கொண்டால் அவர் இறந்து போனார், திருப்பி அடுத்த சகோதர மோசையின் கட்டளைப்படி அப்படி கல்யாணம் 7 பேர் இறந்துட்டாங்க, இவளும் இறந்து போனால், விண்ணகம் சென்றால், உயிர்த்தெழுந்தால், நீங்கள் சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, அங்கே யாருக்கு அவள் மனைவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நீ மறைநூலை படித்தது இல்லையாப்பா, ஏன் அப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள், அங்கே இந்த உறவு முறைகள்லாம் இருப்பதில்லை என்று சொல்லி அவர்களையும் அங்கு வாயடைப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக மறைநூலறிஞர் கேள்வி கேட்க வர்றார். ஒவ்வொரு குழுவாக அவரிடம் கேட்க வருகிறார்கள். இதனுடைய நோக்கம், ஒருவேளை இங்கே மறைநூலறிஞர் நல்லவராக காட்டப்பட்டிருந்தாலும் இந்த நோக்கம் அங்கேயே ஆரம்பத்திலேயே அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு. யூத சமூகத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. யூத சமூகத்தில் இந்த மறைநூல் அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் யூத சட்டங்களை விளக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியவர்கள். யூத சட்டம் என்பது, திருச்சட்டம் என்பது யூதர்களுக்கு வாழ்வினுடைய மையமாக இருப்பதாக பார்க்கிறோம். அது சீனாமலையில் மோசையிட்ட கடவுள் 10 கட்டளைகள் கொடுத்ததிலிருந்து அதன் பின்பாக அந்த கட்டளைகள் விரிவுபடுத்தப்பட்டு இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் 613 கட்டளைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான டெண்டன்சி யூத சமூகத்தில் அவங்களுடைய பள்ளியில் இருந்ததாக பார்க்கிறோம். ஒன்று, அந்த கட்டளைகளை வந்து விரிவுபடுத்துவது, எந்த அளவுக்கு விரிவுபடுத்த முடியுமோ விரிவுபடுத்துவது. அடுத்ததாக இரண்டாவது டெண்டன்சி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கட்டளைகளுடைய சாரம்சத்தை தெரிந்து கொள்வது. இதனுடைய சாரம்சம் என்ன அப்படிங்கிறது அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய வாதமாக அங்கே சென்று கொண்டிருக்கிறது. எது முதன்மையான கட்டளை, இத்தனை கட்டளைகள் இருக்கிறது, எது முதன்மையான கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை வைத்தே அங்கு இயேசு கிறிஸ்துவிடம் அவரை சிக்கலில் மாட்ட வேண்டும் என்று கேட்டார்களா, இல்லை உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டார்களா, கேட்கிறார்கள். இந்த இதை தான் நம்ம வந்து ஒரு வரலாற்று பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யூத சமூகத் தலைவர் ஹில்லல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் இப்படி தான் கேள்வி கேட்கிறார், என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒத்த காலை தூக்கிட்டு நிற்பேன், அந்த காலை தூக்கிட்டு நிற்கிற அந்த நேரத்தில் எனக்கு கால் வலிச்சு நான் கீழே இறக்கிறதுக்குள்ளாட்டி யூத மக்களுக்கு தோரா அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் 5 புத்தகங்கள், அந்த சட்ட நூல்கள், அதனுடைய எசன்ஸ் நீங்கள் சொல்லணும், அதனுடைய எசன்ஸ் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்ல, நீ என்ன காலை தூக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி, நான் நீ காலை தூக்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நீ எதை வெறுக்கிறாயோ அதை அடுத்தவர்களுக்கு செய்யாதே என்று சொல்கிறார். மற்ற எல்லா கட்டளைகளுமே அதனுடைய கமெண்ட்ரி தான், அதனுடைய விரிவாக்கம் தான், அதனுடைய விளக்க உரை தான் அப்படின்னு சொல்கிறார். நீ எதை வெறுக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த யூத சமூக தலைவரான ஹெல்லல் சொல்வதாக பார்க்குறோம். அதே அந்த நோக்கத்தோடு தான் இங்கேயும் வந்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலையும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, முதன்மையான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி. ஹில்லல் சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பொன் விதி அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லா சமயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ சமயத்திலும் விவிலியத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்தேயு நற்செய்தி 7 அதிகாரம் 12 வசனத்தில் அந்த பொன் விதி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ இவற்றையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. வார்த்தைகள் வேணா மாறி இருக்கலாம், ஆனால் அர்த்தம் ஒன்றுதான். அங்கே அவர் சொல்கிறார், நீ எதை வெறுக்கிறாயோ, உனக்கு எது விருப்பம் இல்லையோ, எது உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற நற்செய்தியில் நீ அடுத்தவர்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ விரும்புகிறாயோ அதை நீ அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும். இது பல சமயங்களில் வார்த்தைகள் மாறி இருக்கலாம், ஒரே அர்த்தத்தோடு பொன் விதியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கால சூழ்நிலையில் ஹில்லல் சொல்கிறாரு, நீ எதை வெறுக்கிறாயோ அதை அடுத்தவர்களுக்கு செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் நாம் மக்கள் அடுத்தவர்களையே வெறுக்கிறோம், காரியங்கள் இல்லை, அடுத்தவர்களுடைய காரியங்கள், அடுத்தவங்க செய்கிறத வெறுக்கிறத விட அடுத்த மக்களையே நம்ம வெறுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அங்கே பிறர் அன்பு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பியங்கள்லாம் போகும் பொழுது வேடிக்கையாக இருக்கும். ஒரு சில வீடுகளுக்கு போகும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை, அதனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு அன்பி அந்த வீட்டில் அன்பியும் வச்சா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல், ஏற்றுக்கொள்ள கூடிய மனப்பான்மை இல்லாமல் அன்பியங்கள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி வந்து இதை விட கிராமங்களில் இன்னும் அற்புதமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது எந்த வீட்டில் பிடிக்கலையோ அந்த வீட்டுக்கு வராமல் ஒரு சில பேர் தவிர்ப்பாக மற்றவங்க வருவாங்க, அந்த வீட்டில் அன்பியங்கள் நடக்கும். கிராமங்கள் எல்லாம் கோயிலே வச்சிருது, பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாமே அங்காளி பங்காளி உறவு முறைகளாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஏதாவது வாக்கிய தவறாறு வரப்பு தகராறாக இருக்கும். அதனால் வீடுகளில் வச்சதுனா பிரச்சனை, அதனால் எல்லாத்துக்கும் காமனாக கோயிலில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பியங்களுடைய அந்த அர்த்தத்தை சிதைக்கக்கூடிய விதத்தில் நீ கோயில்களில் அன்பியங்கள் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது, வீட்டில் நடக்கிறது கிடையாது. அடுத்தவர்களே வெறுக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் அன்பு செய்ய முடியும் என்கிற கேள்வி இங்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே போல் இயேசு கிறிஸ்துவிடம் the essence of the law அப்படின்னு மொத்த நிறைய இது சட்டங்கள் இருந்தாலும் கட்டளைகள் இருந்தாலும் 613 கட்டளைகள் இருந்தாலும் அதனுடைய சாரம்சம் என்ன அப்படிங்கிறத அங்கே கேட்குறாங்க. அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக அதை இங்கே சொல்வதாக பார்க்குறோம். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னுடைய முழு இதயத்தோடும் அன்போடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். நீ எப்படி உன்னை அன்பு செய்கிறாயோ அதே போல் அடுத்தவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். இது முதன்மையான கட்டளை, இது இரண்டாவது கட்டளை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதே நிகழ்வு மத்தேயு நற்செய்தியிலும் அங்கு விளக்கப்பட்டிருக்கிறோம். அங்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், இந்த கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல இது முதன்மையான கட்டளை,
உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்பது இதற்கு இணையான கட்டளை அப்படின்னு சொல்லி மத்திய நிச்சயத்தில் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கும். ஆகவே இதை ரெண்டை நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியாது. முதல் கட்டளை, நீ கடவுளை அன்பு செய்வது என்பது பிறன் அன்பு, அடுத்தவர் மீது அன்பு செய்வது, இது ரெண்டுமே ஒன்று தான். அங்கே தான் வந்து இயேசு கிறிஸ்து புதிதாக சிந்திக்கிறார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கட்டளைகள் எதுவுமே அவர் புதிதாக உருவாக்கி சொல்லலை, அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அவர் சொல்கிற முதல் கட்டளை என்ன, நீ வந்து உன்னுடைய கடவுளை முழு இதயத்தோடும் ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இணைச்சட்டகம் 6:4-5 நாம் பார்க்கிறோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இது இணைச்சட்டகத்தில் இருக்கு ஆல்ரெடி. திருப்பி நீங்கள் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானை அன்பு செய்வது. ஏற்கனவே லேவியர் புத்தகம் 19:18 இருக்குது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் எங்கு இயேசு கிறிஸ்து வேறுபட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த இரண்டு கட்டளைகளையும் ஒன்றாக ஒரு சேர ஒரு பாயிண்டில் அங்கே வந்து நிப்பாட்டுறார். பாருங்கள், அங்கே தான் இயேசு கிறிஸ்து வேறுபட்டு சிந்திக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம யோவான் நற்செய்தியில் கூட நம்ம வாசிக்கிறோம், கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நான் மனிதனை மட்டும் அன்பு செய்கிறேன், கடவுளை அன்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறவர்களும் பொய்யர்கள் தான். யாரெல்லாம் உண்மையாக கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையாக மனிதர்களை அயலானை அன்பு செய்ய முடியும். இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் கடவுளை வெறுத்து மனிதநேயத்தை தூக்கி பிடிப்பவர்களை நான் பார்ப்பது கிடையாது. கடவுளுடைய பெயரால் தீமை செய்வர்களை வெறுத்து மனிதநேயத்தை தூக்கி பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளையே வெறுத்து நான் மனிதநேயத்தை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஏதோ சுயநலத்தோடு தான் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக எவ்வாறு நான் கண்ணு கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதன் அன்பு செய்யவில்லை என்று சொல்கிறவர்கள் பொய், அதே போல நான் மனிதன் அன்பு செய்கிறேன், கடவுளை பத்தி எனக்கு கவலை இல்லை, கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மீது நம்பிக்கை கிடையாது, கடவுளை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றவர்களும் பொய்யர்கள் தான். ஏனென்றால் யார் உண்மையாக கடவுள் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக இந்த மனிதர்களை அன்பு செய்ய முடியும். ஆக கடவுள் மீது அன்பு வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படி கடவுளை அன்பு செய்ய முடியும், அதை நம்ம இங்கே வந்து ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். கடவுளை எப்படி அன்பு செய்ய வேண்டும், கடவுளுக்காக நான் நேரம் ஒதுக்குகிறேன் அதனால் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க முடியுமா? நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து திருப்பள்ளியில் நான் பங்கெடுக்கிறேன், அரை மணி நேரம் ஜெபமால சொல்கிறேன், ஆக நான் வந்து கடவுளுக்காக நேரம் ஒதுக்குறேன் அதனால் கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் கடவுள் காலத்தை கடந்தவராக இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு நிமிஷம் நான் ப்ரேயர் பண்ணேன், இல்லை ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மையோடு ஆழத்தோடு நான் கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறது விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே பலமுறை இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம், திருப்பி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு மனிதன் விவசாயி, நாள் முழுவதும் உழைக்கிறான். நான் உழைக்கிற அந்த தருணத்தில் அவன் காலையில் எந்திரிக்கும் பொழுது கடவுளை நினைச்சிட்டு, கடவுளை இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வேலைக்கு போகிறான். ஒரு நிமிடம் தான். திருப்பி படுக்கும் பொழுது அதே போல் இன்னைக்கு என்னை வந்து வழி நடத்தியதற்காக நன்றி, என்னை காத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான். ஒரு ஒரு நிமிஷம்தான். அதே போல் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு குரு இருக்கிறார். அவர் பொழுதுனைக்கும் அவர் வந்து கடவுளுக்கு வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். இரண்டு பேருமே இறந்து விண்ணகம் செல்வார்கள். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவை அந்த விவசாயிக்கு வந்து கடவுள்கிட்ட ஒரு உயரிய இடம் கிடைத்திருக்கும். உடனே இவருக்கு வந்து பயங்கர வேதனையாக இருக்கு. கடவுள்கிட்ட கேட்பாரு, நான் தான் பொழுதனைக்கும் உனக்கு நான் வந்து பணி செய்தேன், கோயிலே கிடையா கிடந்தேன், ஆனால் அந்த விவசாயிக்கு இவர் இவ்வளவு உயரிய இடத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்வாரு, ஒரு கிண்ணத்தில் தண்ணியை கொடுத்து இது தண்ணியை ஊற்றாமல் நீ சுற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சுற்றிட்டு வருவார், சுற்றிட்டு வந்தோடனே கீழே ஊற்றாமல் வந்துடுவார். ரொம்ப சந்தோஷமாக நான் கீழே ஊற்றலை அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்வார், நீ சுற்றிட்டு வந்திய எத்தனை முறை என்னை நினைத்து பார்த்தாய் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒரு முறை கூட அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அந்த விவசாயி பல வேலைகள் இருந்தும் கூட அந்த ஒரு நாளில் இரண்டு முறை என்னை நினைத்து பார்க்கிறான். ஆக அந்த விவசாயி இந்த இடத்திற்கு தகுதியானவன் என்று சொல்வார். ஆக நாம் நேரத்தை ஒதுக்குவதனால் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நம்ம அர்த்தம் கொள்ள முடியாது. அதே போல் நான் வந்து காணிக்கையெல்லாம் கொடுக்குற சந்தாலம் கரெக்டாக கட்டிடுறேன், நான் கடவுளை அன்பு செய்கிறேனா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால் காணிக்கையை கொடுக்காதீங்க, சந்தாவே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை. உடனே அப்புறம் பங்குசாமியார்கள் என் மேலே சண்டைக்கு வந்துடுவாங்க. அது நம்முடைய கடமை, கிறிஸ்தவர்களாக நமக்கு இருக்கக்கூடிய கடமை. ஆனால் அது கடவுளை அன்பு செய்வதன் அர்த்தமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் எது கடவுளை அன்பு செய்வது, எப்படி நாம் கடவுளை அன்பு செய்ய முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை அறிந்து கொள்வது அவர் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் நம் ஒசேயா புத்தகத்தில் 6:6 அப்படியே வாசிக்கிறோம். உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். அதாவது ஒசேயா சொல்வார், கடவுள் சொன்னதாக அவர் அங்கே சொல்வார், உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். எரி பழிகளை விட கடவுளை அறியும் அறிவியே விரும்புகிறேன். கடவுளை அறிந்து கொள்வது உண்மையான கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பாக இருக்க முடியும். அதுதான் மீண்டுமாக நாம் இணைச்சட்டகம் 7:9 இவ்வாறாக வாசிக்கிறோம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். இது வந்து கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற உண்மையான அன்பு. நாம் எந்த அளவுக்கு கடவுளை அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கட்டத்திலே அதுதான் அவர் வந்து அதிகமாக விரும்பினார். அது நடக்காத போது அவர் வேதனைப்பட்டார். இந்த மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் புரிந்து கொள்ள, அவருக்கு வந்து இறைமகனாக வந்திருக்கிறார், எதற்காக வந்திருக்கிறார், நமக்கு உண்மையான ஒரு மீட்பை கொடுக்க, விடுதலை கொடுக்க, பாவத்திலிருந்து நம்ம மீட்பை கொடுக்க, அது புரிஞ்சுக்காதனால தான் அவரை விட்டு அவருடைய சீடர்களும் கூட ஓடி போனார்கள். ஆக அவர் விரும்பியதும் நான் யார் என்பதையும் தந்தை யார் என்பதையும் இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான். கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு முன்பாக இஸ்ராயல் மக்களுக்கு கூட இஸ்ராயல் மக்களோடு மிகப்பெரிய உடன்படிக்கையை அவர் செய்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம். நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். இதன் மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. நானே உங்களுடைய ஆண்டவர், என்னை தவிர வேறு ஆண்டவர் உனக்கு இல்லாமல் போவதாக அப்படின்னு சொல்லி நாம் 10 கட்டளைகளை பார்க்கிறோம். அது எனதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால், நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை அறிந்திருப்பது என்பது நீ அவர் மீது நீங்க நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் நம்முடைய நம்பிக்கை ஆழமாக உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் கேட்பது கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய மைண்டை நம்ம மாற்றிடுறோம். நம்ம விழுத்தில் நீங்கள் சிதறா மனநிலையோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி விழுத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்டிவைடட் மைண்ட், அன்டிவைடட் ஹார்ட், இதை சிதறா இதயத்தோடு உள்ளத்தோடு நம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஆழமான விசுவாசமாக இருக்க முடியும். இஸ்ரேல் மக்கள் அதிலிருந்து தவறி போனார்கள். அதனால தான் கடவுள் பல நேரங்கள் அவரை கடிந்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம். ஆக கடவுளை அறிந்து கொள்வது என்பது அவருடைய உடன்படிக்கையில் நிலைத்திருப்பது, அவர் மீது நீங்கா நம்பிக்கையை கொண்டிருப்பது. அந்த சூழ்நிலையில் உண்மையிலே நாம் கடவுளை அன்பு செய்வதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் எப்படி கடவுளை அன்பு செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் படித்து நம்முடைய வாழ்வாக மாற்றும் பொழுது நாம் கடவுள் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பதாக பார்க்கிறோம். இதைத்தான் இணைச்சட்டகம் 11:1 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுங்கள். அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் என்னாலும் கடைபிடியுங்கள். ஆக ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பது, அவர் சொல்றதுபடி நம் வாழ்வது, அவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். அதுதான் யோவான செய்தி 1:5 வாசிக்கிறோம். அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ள முடியும். எங்கு கடவுளுடைய அன்பு, கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு நிறைவு அடையுது அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடம். அதே தான் திருப்பி யோவான் 5:3 அவர் சொல்கிறாரு, அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது என்று அவர் மீண்டுமாக அங்கு அழுத்தி கூறுவதாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆக இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எப்போது கடவுளை அன்பு செய்ய முடியும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றும் பொழுது, அவருடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது. சிந்தித்து பார்ப்போம், நாம் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்குறோம். இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் விபிலியத்தை அதிகமாக படிக்கிறது கிடையாது, தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை நிறையா மாறி இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து விபிலியத்தின் மீது தீரா ஆர்வம் கொண்டு இறை வார்த்தையை கேட்குறாங்க, இறை வார்த்தையை பரட்டுறாங்க, அதில் இருக்கிற சந்தேகங்களை அறுத்தந்தைகளிடம் கேட்குறாங்க. ஆனால் ஒருவர் கூட தவறி செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். அந்த 100 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி தவறி செல்லும் பொழுது 99 ஆட்டையும் விட்டுட்டு திருப்பி அந்த ஒரு ஆட்டை தேடி போகிற அந்த ஓமையை நாம் பார்க்குறோம். அதுபோல் ஏதோ குறிப்பிட்ட கத்தோலிக்கர்கள் விபிலியத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி, ஒவ்வொரு கத்தோலிக்கரும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த விபிலியத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்க முடியும். அப்பொழுது அதுதான் கடவுள் மீது நம்ம காட்டுகிற உண்மையான அன்பாக இருக்க முடியும். இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், குறிப்பாக அந்த ஈஸ்டர் திருப்பலியில், நள்ளிரவு திருப்பலியிலலாம் மக்கள் வருவாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீண்ட வழிபாடு, பையில் வந்து ஒரு ஜம்கால இருக்கும் விரிச்சு போடுறதுக்கு, தீனி கூட இருக்கும், சின்ன பிள்ளைங்க பசிச்சு அப்படின்னு சொன்னால் பிஸ்கட் கொடுக்க தீனி இருக்கும், மந்திரிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், வேறு மெழுகுவர்த்தி இருக்கும். ஆனால் பைபிள் இருக்குமா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்ட்ட இருக்காது. இன்றைக்கும் திருப்பலியில் எத்தனை பேர் முதல் வாசகம் இரண்டாம் வாசகத்தை கவனிக்கிறாங்க, நற்செய்தியை கவனிக்கிறாங்க. நற்செய்தியை அப்போ தான் வாசித்து முடிச்சுட்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது ஃபாதர் கேட்பார், இன்றைக்கி நற்செய்தியில் என்ன நீங்கள் கேட்டீங்க, எல்லாம் திருத்திருன்னு முழிப்போம், எல்லாம் திருத்திருன்னு முழிப்போம். ஆக இந்த இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதுதான் கடவுள் மீது வைத்திருக்கிற உண்மையான அன்பாக இருக்க முடியுமாக. முதலாவதாக கடவுளை நாம் அறிந்திருப்பது நம் அவருக்கு மீது காட்டுகிற அன்பின் அடையாளம். இரண்டாவதாக அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை நம்முடைய வாழ்வாக மாற்றுவது அவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். மூன்றாவது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே தான் வந்து இந்த பாயிண்டில் தான் வந்து இயேசு கிறிஸ்து அங்கே இணைப்பதை பார்க்கிறோம். இது இன்னும் அதிகமாக அழுத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டுவது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற உண்மையான அன்பினுடைய அடையாளம். அயலான் மீது அன்பு காட்டுவது, அதுதான் யோவான் நற்செய்தி முதலாவது திருமுகம் 3:7 நாம் வாசிக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்குறார். நான் என்னுடைய சகோதர சகோதரனுக்கு வெறும் அது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து அந்த விதத்தில் மட்டும் நம்ம அன்பு செலுத்து, அது வந்து நம்ம குறுகிய எண்ணத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது. இன்றைக்கி வந்து அடுத்தவர் மீது அன்பு என்பது அவர் மீது நாம் வைத்திருக்கிற உண்மையான மரியாதை, உண்மையான மரியாதை. மதிப்பு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து அவர் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, ஜாதியின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், பல இது போன்ற வேறுபடுத்தி நீ கீழே நான் மேலே அப்படின்னு பார்க்காத ஒரு விஷயம் நாம் அவர் மீது காட்டுகிற அன்பு தான். அதே போல் அவர்கள் காட்டுகிற ஒரு உடனிருப்பு, அவங்க துன்பப்படும் பொழுது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை, எங்களுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்களே கவலைப்படாதீங்க ஃபாதர் நாங்கள் இருக்கிறோம், அது பிறனமீனுடைய ஒரு அடையாளம் தான். அதுபோல் அவர்கள்கிட்ட ஆறுதலாக பேசுகிறது, அவங்களுக்கு தங்களுடைய உடனிருப்பை காட்டுவது கூட ஒரு பிறனன்பு தான். அவ்வாறாக உண்மையிலே நான் அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டும் பொழுது நான் கடவுளை உண்மையாக அன்பு செய்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நாம் அடுத்தவர்கள்ட்ட கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க அவன் வந்து அவ்வளோ கெட்டவனாக இருக்கிறான், எனக்கு தீமை செய்து இருக்கிறான், அவனை நான் எப்படி நான் அவன்கிட்ட கடவுளை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், அவன் எல்லோருமே பாவைகள் தான், எல்லார்கிட்டமே நன்மை இருக்குது தீமை இருக்குது. நான் வந்து அவன் முழு மனிதனாக அவனை அப்படியே பார்க்க சொல்ல கடவுள், அவன்கிட்ட இருக்க நன்மையை பாருங்கள், நன்மை தான் கடவுள், அவன்கிட்ட இருக்க தீமையை விடுத்துருங்க, அவன்கிட்ட எந்த ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு சின்ன நன்மைத்தனம் இருக்கும், அதுதான் கடவுள். ஆக அப்படியாக நாம் பார்த்து அடுத்தவர்களை அன்பு செய்யும் பொழுது நாம் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறோம். இங்கே தான் இயேசு கிறிஸ்து அதை இணைப்பதாக பார்க்கிறோம். கடவுளை அன்பு செய்வது அயலானை அன்பு செய்வதற்கு இணை, அயலானை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வதற்கு இணை. அதுதான் இந்த முதன்மையான கட்டளை அப்படின்னு சொல்லி அவர் ஒத்தமை நற்செய்திகள் அவர் சொல்லியிருந்தாலும் யோவான் நற்செய்தியில் பார்க்குறோம் அது இரண்டையும் ஒன்றாக இணைத்து புதிய கட்டளையாக அவர் அங்கே சொல்கிறார். யோவான் 13:34 ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்துங்கள், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிவர். நான் கிறிஸ்தவன், நான் உண்மையான கிறிஸ்தவன், மற்றவங்களுக்கு எப்படி நான் வெளிப்படுத்த முடியும், அடுத்தவங்களை அன்பு செய்யுங்க. நான் இயேசு கிறிஸ்துனுடைய சீடன், தந்தையினுடைய உண்மையான பிள்ளை, எப்படி நான் வெளிப்படுத்த முடியும், அடுத்தவர்களை அன்பு செய்யுங்கள், அப்பொழுது கடவுளும் உங்களை அன்பு செய்வார், அபரிவிதமாக உங்களுக்கு எல்லாவித ஆசீரையும் கொடுப்பார் என்கிற சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். பழியாக
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் மாட்சிக்காகவும் நமக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறு நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆ